வணக்கம் டாக்டர் சதீஷ் நாகராஜ்.
வணக்கம் ரேணுகா.
டாக்டர், இப்போது இந்த ஸ்ட்ரோக் வாரம் கடைபிடிக்கப்படுகின்றது, பக்கவாதம் குறித்த வாரம் அனுசரிக்கப்படுகின்றது. அதையொட்டி நாங்கள் இன்று ஸ்ட்ரோக் பற்றி பேசுவோம். முதலில் எங்களுக்கு ஸ்ட்ரோக் என்றால், இந்த பக்கவாதம் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை தர முடியுமா?
ஆமாம், குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்ட பலரும் எதிர்பார்ப்பது என்னவென்றால், என்ன வந்தாலும் ஸ்ட்ரோக் பெறக்கூடாது என்பது. அந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நோய் தான் ஸ்ட்ரோக். இது ஏன் ஏற்படுகின்றது என்றால், மூளைக்கு செல்கின்ற நாடி, இரத்தத்தை செலுத்துகின்ற நாடியிலே ஒரு அடைப்பு ஏற்பட்டு அல்லது குருதி பெருக்கு ஏற்பட்டு அதன் மூலம் அந்த மூளைக்கலன்கள் பாதிக்கப்படுவதால் இந்த ஸ்ட்ரோக் என்பது நிகழ்கின்றது. நான் நாடியை நாளத்தையும் நான் விளங்கப்படுத்துகின்றேன். நாடி என்பது சுத்தமான இரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கும் எடுத்து செல்வது. நாளம் என்பது அசுத்தமான இரத்தத்தை உறுப்புகளிலிருந்து மீண்டும் எங்களுடைய இதயத்திற்கு கொண்டு வருவது.
சரி, இந்த ஸ்ட்ரோக் யாருக்கு அல்லது எதனால் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது டாக்டர்?
பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. அதுல மிக முக்கியமானது உயர் குருதி அழுத்தம், பிளட் பிரஷர் சொல்வார்கள். அதை விட சீரற்ற இதய துடிப்பு, அதை ஏட்ரியோ ஃபிப்ரிலேஷன் என்று குறிப்பிடுவார்கள். பெரும்பாலும் 60-70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கும். அதை விட எந்தெந்த காரணிகள் இதய நோய்க்கு காரணிகளாக இருக்கின்றனோ அவையும் ஸ்ட்ரோக்கு காரணிகளாக உள்ளன. முக்கியமாக நீரிழிவு நோய், கொலஸ்ட்ரால் போன்றவை இவற்றுக்கும் காரணிகளாக இருக்கின்றன. இதை விட ஒரு முக்கியமான காரணி, அதாவது மரபு வழியாக சில நோய்கள் இருக்கின்றன, அவற்றை ஜெனட்டிக் த்ரோம்போஃபிலிக் கண்டிஷன்ஸ் என்று சொல்வார்கள். அதன் மூலம் குருதியை இலகுவாக கட்டி ஏற்படுத்தும் சில தன்மைகளை கொண்ட மரபு வழி நோய்களும் இதற்கு காரணியாக இருக்கின்றன.
இதுவரை ஒருவருக்கு ஸ்ட்ரோக் வருகிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வது டாக்டர்? அது உண்மையான ஸ்ட்ரோக்கா அல்லது இந்த மினி ஸ்ட்ரோக் என்று சொல்வார்களே அதுவா என்று எப்படி வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வது?
ஆமாம், மினி ஸ்ட்ரோக்கை நாங்கள் இன்னொரு நோயுடன் ஒப்பிட்டுக் கொண்டால், உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் என்று சொல்வார்களே, அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு இடைக்கிடையே நெஞ்சு வலி வந்து போகும், அதை என்ஜாய்னா என்று சொல்வார்கள். அதே மாதிரி தான் நாங்கள் இந்த மினி ஸ்ட்ரோக்கை அல்லது அதை அதற்கான மருத்துவ பதம் டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக் என்று சொல்வார்கள், TIA என்று சொல்வார்கள். அதுவும் உண்மையில் ஒரு வகை ஸ்ட்ரோக் தான், ஒரு வகை அடைப்பு தான். ஆனால் அந்த அடைப்பு இலகுவில் எடுபட்டு விடுகின்றது. உதாரணத்துக்கு அந்த குருதி கட்டி, அந்த நாடிக்குள் இருக்கின்ற குருதி கட்டி மிகச்சிறியதாக இருந்தால் உடனடியாக அது கரைந்து போய்விடுகின்றது. அல்லது மூளைக்கு பக்கத்தில் இருக்கின்ற மற்ற நாடிகள் உடனடியாக தங்களது நாடியை திறந்து அடைப்பு ஏற்பட இடத்துக்கு மற்ற பக்கத்தால் இரத்தத்தை செலுத்தி அந்த டெபிசிட்டை குறைப்பார்கள். சோ அதன் மூலம் அந்த அறிகுறி உடனடியாக விதின் ஒரு சில நிமிடங்களில் அது திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து விடுகின்றது. உதாரணத்துக்கு ஒருவருக்கு இருந்தா போல பேச்சு திறனை இழந்து விடுவார், சில நிமிடங்களில் மீண்டும் அது திரும்பி வந்துவிடும். அதை ஒரு ஒரு வார்னிங் சைனாக நாங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே இவற்றை இப்படி ஏதும் ஒரு அறிகுறி தென்பட்டால் நீங்கள் உடனடியாக மருத்துவரிடம் சென்று அதுக்கான காரணங்களை கண்டறிவது மிக முக்கியமானது.
இந்த பேச்சு திறன் குறைவதை போல வேறு என்னென்ன அறிகுறிகள் ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கு முதல்ல காணப்படும்?
ஸ்ட்ரோக்குக்கும் TIAக்கும் முக்கியமான வித்தியாசம், எவ்வளவு நேரம் அந்த மூளைக்கான கலன்களுக்கு இரத்தம் செலுத்தப்படாமல் இருக்கின்ற என்பதுதான் முக்கியமான வேறுபாடு. அதாவது TIA என்ற அந்த மினி ஸ்ட்ரோக்குக்கு சில நிமிடங்களில் மீண்டும் அந்த இரத்த அடைப்பு எடுபட்டு இரத்தம் செலுத்தப்படுகின்றது. ஸ்ட்ரோக்குக்கு பல நிமிடங்கள் அல்லது மணித்தியாலங்கள் இரத்தம் செலுத்தப்படாமல் இருக்கின்றது. ஆகவே ஸ்ட்ரோக்குக்கு என்னென்ன அறிகுறி இருக்கின்றதோ அதே அளவு அறிகுறிகள் TIAக்கும் இருக்கின்றன. உதாரணத்துக்கு இப்பொழுது ஆஸ்திரேலியா முழுக்க வைத்தியர்கள் தெரிவிக்கின்ற ஒரு மிக சிம்பிளான ஒரு இது வந்து ஃபாஸ்ட் என்று சொல்வாங்க, FAST ஃபாஸ்ட். அதாவது ஃபேஸ், முதலாவது முகம், முகத்திலே இருந்தா போல முகம் கோணலாக வருவது, அல்லது வாய்க்கு கரையிலே இருக்கின்ற அந்த ஒரு பக்கம் தொய்வடைவது, அது ஃபேஷியல் ஏசிமெட்ரின்னு சொல்வார்கள். ரெண்டாவது ஏ, ஆம் அல்லது லெக், ஒரு பக்க கை அல்லது கால் வழங்காமல் வருவது, அல்லது தூக்க முடியாமல் இருப்பது, அல்லது மற்ற பக்கத்தோடு புறும் பொழுது பலன் குறைவாக இருக்கின்றது. ஆகவே இப்படி இருந்தா போல ஒரு ஒரு அறிகுறி வருமாக இருந்தால் அது TIA இருக்கலாம் அல்லது ஸ்ட்ரோக் ஆக இருக்கலாம். ஃபாஸ்ட்ல மூன்றாவது ஸ்பீச், அதாவது பேச்சு, ஒன்றில் பேச்சு குளறுது அல்லது வார்த்தைகளை ஒரு கோர்வையாக பேச முடியாமல் இருப்பது, இவை மூன்றும் தான் மிக முக்கியமான அறிகுறிகள். கிட்டத்தட்ட 80-90% ஸ்ட்ரோக் இவற்றுக்குள் அடங்கும். இவை தவிர வெறும் சில இருக்கின்றன. உதாரணத்துக்கு திடீரென பார்வை இழப்பது, அல்லது திடீரென தலை சுற்றுவது, அல்லது இருந்தா போல திடீரென்ற ஒரு தலையடி, அல்லது நடக்க முற்படும் பொழுது ஒரு பக்கத்துக்கு விழுத்துச் செல்வது போன்ற ஒரு உணர்வு இருப்பது, இவைகள் கூட ஸ்ட்ரோக்கிக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன முதல் மூன்று FAS அந்த மூன்றும் வந்து மிக கூடுதலான ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகளாக இருக்கின்றன. ஆகவே அவற்றை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருந்தால் அதுவே காரணமாக இருக்கும்.
இப்படியான அறிகுறிகளோடு ஒருவருக்கு ஸ்ட்ரோக் வரும்போது அவருக்கு எப்படியான பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர்? மரண அபாயம் அதிகம் உள்ளதா அல்லது இலகுவாக காப்பாற்றி விடலாமா?
ஆமாம், பெரும்பாலான ஸ்ட்ரோக் வந்து மரணத்தில் முடிவதில்லை. அதுதான் பலருக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள். ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய தங்களுடைய சுய வாழ்வை பாதிக்கின்ற பல காரணிகள் ஸ்ட்ரோக்கின் மூலம் நடக்கின்றன. ஸ்ட்ரோக்கினுடைய பாதிப்பு பல தன்மைகளில் தங்கியிருக்கின்றது. ஒன்று, உங்களுடைய மூளையினுடைய பகுதி எவ்வளவு ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கின்றது, எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பொறுத்து அதனுடைய அறிகுறிகள் இருக்கும். உதாரணத்துக்கு பலருக்கு தெரியாது, எங்களுடைய இடது பக்க மூளை வலது பக்க கை கால்களை கட்டுப்படுத்துகின்றது. அதே போல வலது பக்க மூளை இடது பக்க கை கால்களை கட்டுப்படுத்துகிறது. அதை விட எங்களுடைய மூளையின் ஒரு பக்கம் எப்பொழுதும் மற்ற பக்கத்தை விட கூடுதலான செயற்பாட்டோடு இருக்கின்றது. அதை டொமினன்ட் ஹெமிஸ்பியர் சொல்வார்கள். உதாரணத்திற்கு வலது கை பழக்கம் இருக்கின்ற ஒருவருக்கு, பொதுவாக 90% இடது பக்க மூளைதான் டொமினன்டான மூளை. அங்குதான் அவர்களுடைய பேச்சு, கிரகிக்கின்ற தன்மைகள், உயர் செயற்பாடுகள், அதாவது இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி போன்றவை அந்த பக்கத்திலே இருக்கின்றன. அதே நேரத்திலே சில செயற்பாடுகள் மற்ற நான் டொமினன்ட் சைட்ல இருக்கிற, உதாரணத்திற்கு அவர்களுடைய பாடுகின்ற தன்மைகள், மியூசிக்கல் டேலண்ட்ஸ் போன்றவை மற்ற பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் பொதுவாக இடது பக்க மூளை பாதிக்கப்பட்டவர்கள் கூடுதலாக பேச்சு தன்மைகள், கிரகிக்கும் தன்மைகளை இழந்து விடுவார்கள். அதை விட மிக முக்கியமான பிரச்சனை கால் கை வழங்காமல் போய்வது. ஒரு பக்க கால் அல்லது கை வழங்காமல் போய்வதால் அவர்களுடைய நடக்கின்ற திறன் மற்றும் படி எழுதுகின்ற திறன்கள், சாப்பிடக்கூடிய வல்லமை போன்ற பல விதமான செயற்பாடுகளும் பாதிக்கப்படுகின்றன.
சரி, ஸ்ட்ரோக்கினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படியான சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன என்று விளக்க முடியுமா?
ஆமாம், அதுக்கு முதலாக ஒரு சின்ன ஒரு தரவுகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆஸ்திரேலியாவிலே 1 in 6 தங்களுடைய வாழ்நாளிலே ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கின்றது. 55,000 ஸ்ட்ரோக் ஒரு வருடத்திலே ஆஸ்திரேலியாவில் நடக்கின்றது. கிட்டத்தட்ட 500,000 பேர் ஸ்ட்ரோக்கினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவில். ஆகவே இது முக்கியமான ஒரு, அதாவது எங்களுடைய வைத்தியசாலைகளில் பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு நோய் இந்த ஸ்ட்ரோக். ஆகவே நான் முன்பு குறிப்பிட்டது போல ஸ்ட்ரோக் என்னுடைய அறிகுறி ஏற்பட்ட உடன் மிக முக்கியமாக நீங்கள் உங்களது உறவினருக்கு செய்ய வேண்டியது வைத்தியசாலையை உடனடியாக சென்றடைவது. அதற்காக நாங்கள் அந்த ஃபாஸ்ட் என்று அந்த இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது T என்பது டெலிபோன், சைபர் சைபர் சைபரை அழுத்தி உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும். அங்கு நாங்கள் உடனடியாக ஒரு சிடி ஸ்கேனை செய்து உங்களுடைய பிரெயினில் செய்து அதிலே வெடிப்பு ஏற்பட்டு ஏதும் குருதி வெளியேறி இல்லாமல் இருக்குமாக இருந்தால் உடனடியாக இந்த ஸ்ட்ரோக்கின் தன்மையை பொறுத்து நாங்கள் ஒரு குருதி கட்டியை அடைப்பை நீக்குவதற்கான ஒரு மருந்தை, அதாவது கிளாட் பஸ்டர் என்று சொல்வார்கள், அல்லது த்ரோம்போலைசிஸ் என்றும் கூறுவார்கள். அதன் மூலம் உடனடியாக அந்த கட்டியை கரைக்கக்கூடிய மாதிரி செய்வதன் மூலம் இரத்த ஓட்டத்தை மீண்டும் அந்த பகுதிகளுக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும். முற்று முழுதாக ஸ்ட்ரோக்கின் பாதிப்பிலிருந்து இதை எடுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான பாதிப்பை இந்த சிகிச்சையின் மூலம் குறைக்கலாம். ஆனால் முக்கியமான அம்சம் இதில் என்னவென்று சொன்னால், நீங்கள் செல்லுகின்ற நேரத்தை பொறுத்து தான் அந்த சிகிச்சையினுடைய தாக்கமும் இருக்கும். எவ்வளவு விரைவாக அவர்கள் அந்த சிகிச்சையை தரக்கூடியதாக இருக்கின்றதோ அவ்வளவு விரைவாக பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலங்களுக்கு பிறகு இந்த மருந்தை நாங்கள் செலுத்த முடியாது. ஆகவேதான் அந்த டைம் கிரிட்டிக்கல் என்பதை நான் முக்கியமாக சொல்ல விரும்புகின்றேன். அந்த 4.5 மணித்தியாலத்துக்கு பிறகும் ஒரு சில வேறு விதமான சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. உதாரணத்திற்கு சில பெரிய மருத்துவமனைகளிலே மெல்பர்ன்ல சிட்னிலே பெரும்பாலான பெரிய நகரங்களிலே அந்த எங்களுடைய தொடையில் இருக்கின்ற நாடியினூடாக ஒரு சிறிய குழாயை செலுத்தி முளை நாடிக்கு செலுத்தி அங்கிருக்கின்ற அந்த அந்த கட்டியை அந்த குளத்தை அவர்கள் சக் பண்ணி எடுப்பார்கள் அந்த இதுக்களால். அதுவும் ஒரு மெத்தட், ஆனால் அதுவும் டைம் டிபெண்டன்ட், அதாவது எவ்வளவு நேரத்துக்குள் நீங்கள் அதை அந்த நோயாளியை கொண்டு செல்கின்றீர்கள் என்றதை பொறுத்தும் அமைகின்றது. எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய விசனம் என்னவென்று சொன்னால், இந்த ஸ்ட்ரோக் வந்து மூளை வெடிப்பின் காரணமாக, அதாவது இரத்த குழாய் வெடிப்பின் காரணமாக ஏற்பட்டிருந்தால் அதற்காக ஒரு சிகிச்சை முறையும் இல்லை. அதே வேளையிலே இந்த இந்த ஸ்ட்ரோக்கின் அறிகுறி ஒருவர் ஒருவருக்கு அவர் காலையிலே நித்திரையால் எழும்பும் பொழுது இருக்குமாக இருந்தாலும் இந்த வகையான சிகிச்சைகளை செய்வது அவர்களுக்கு கடினம். ஆகவே முக்கியமாக நேர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த அறிகுறிகள் ஏற்பட்ட உடனடியாக தாமதிக்காமல் வைத்தியசாலையை அணுகுவது.
அதே போல ஸ்ட்ரோக் வந்த ஒருவருக்கு என்ன நிரந்தரமான பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர்? அத்துடன் மீண்டும் ஒரு தடவை அவருக்கு ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா?
ஆமாம், முக்கியமான ஸ்ட்ரோக், எவ்வகையான ஸ்ட்ரோக் அல்லது நான் முன்பு குறிப்பிட்டது போல மினி ஸ்ட்ரோக் வந்தவுடன் நாங்கள் முக்கியமாக செய்கின்ற இரண்டு காரணிகள், ஒன்று எங்கிருந்து இந்த இரத்த கட்டி வந்திருக்கின்றது என்று பார்ப்பது, அதை எப்படி நாங்கள் வருங்காலத்திலே நிகழாமல் தடுப்பது என்பதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். முதலாவது அடைப்பு ஏற்படுவதற்கான இடம் வந்து எங்களுடைய கழுத்தில இருக்கின்ற நாடி, அதை கரோட்டிடாக்கின்னு சொல்வார்கள். அந்த நாடியிலே அந்த கொலஸ்ட்ரால் மூலமாக சில அடைப்புகள் ஏற்படும், அதை கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பிளாக்ஸ் இருப்பதன் காரணமாக அந்த குருதி செல்லும் பொழுது இருந்தா போல அந்த பிளாக்கில் வெடிப்பு ஏற்பட்டால் அதில் உடனடியாக ஒரு கட்டி ஏற்படும். அந்த கட்டி பின்பு அப்படியே அந்த இடத்திலிருந்து மேல் நோக்கி சென்று மூளைக்குள் இருக்கின்ற நாடிகளிலே கட்டியாக படிந்து விடுகிறது. அதுதான் முக்கியமான ஒரு காரணி இந்த இந்த ஸ்ட்ரோக்குக்கு. ஆகவே அந்த இடத்தில் ஏதும் அடைப்புகள் இருக்கின்றா என்பதை ஒரு அல்ட்ராசவுண்ட் மூலம் பார்ப்போம். இரண்டாவது முக்கியமான காரணி எங்களுடைய இதயத்திலிருந்து கட்டிகள் செல்வது. அது ஏற்படுவதற்கான முக்கியமான காரணி இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்கின்ற அந்த சீரற்ற இதய துடிப்பு முறை. இது பெரும்பாலும் நான் குறிப்பிட்டது போல 60 வயதிலிருந்து மேற்பட்டவர்களை இது அதிகமாக தாக்குகின்றது. பலருக்கு அது இருப்பது தெரியாமல் இருக்கின்றது. அதன் காரணமாக தான் இந்த ஸ்ட்ரோக், பல ஸ்ட்ரோக் நிகழ்கின்றன. ஆகவே அந்த கண்டிஷன் இருக்குதா என்பதை கண்டறிவதற்காக நாங்கள் அவர்களை 24 அல்லது 48 மணி காலங்கள் இந்த ஹார்ட் மானிட்டர் சொல்வார், கார்டியக் மானிட்டரிங் என்று சொல்லும் ஒரு இதிலே போட்டு வைத்து அவர்களுக்கு அது இருக்கின்றதா என்பதையும் பார்ப்போம். அதே நேரத்திலே எக்கோ கார்டியோகிராம் என்று சொல்லி ஒரு எங்களுடைய இதயத்தினுடைய அமைப்பை அறிவதற்கான ஒரு அல்ட்ராசவுண்ட் மூலம் பார்க்கின்ற ஒரு கருவியை பாவித்து இதயத்திலே ஏதும் கட்டிகள் இருக்கின்றனவா, அது குருதி கட்டிகள் இருக்கின்றனவா என்பதை நான் சோதித்தறிவோம். இவற்றின் மூலம் நாங்கள் கண்டறிந்தால் அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு ஆஸ்பிரின், வோஃப்ரின், அதை விட இன்னும் பல குருதியை கட்டிப்படாமல் இருக்கக்கூடிய சில மருந்து வகைகளை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் இதை மீண்டும் ஒரு முறை வராமல் இருப்பதற்கு தடுக்க முடியும்.
நீங்கள் குறிப்பிட்ட இந்த வோஃப்ரின் என்ற மருந்து எடுத்தால் கீரை வகையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள், அது உண்மையா டாக்டர்?
ஆமாம், முக்கியமாக வோஃப்ரின் என்ற அந்த குருதியை கரைக்கின்ற அந்த மருந்தில் இருப்பவர்கள் பல்வேறு வகையான உணவுகள் அல்லது சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுப்பதன் மூலம் கூட அந்த தாக்கம் கூடுதலாக படமெல்ல குறைக்கப்படும். ஆகவே அதற்கான அந்த அந்த வோஃப்ரின் எடுப்பவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு புத்தகம் ஒன்று கொடுப்பார்கள். அதிலே எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற எந்தெந்த உணவு வகைகள், எந்தெந்த மருந்துகள் இவற்றை பாதிக்கின்றன, அவற்றை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த கடந்த 4-5 வருடங்களாக வோஃப்ரினுக்கு மாற்றீடாக கிட்டத்தட்ட 3 வகையான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை எடுப்பதன் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஆனால் அவற்றை மாற்றீடு செய்வதற்கு நீங்கள் எப்படியும் உங்களுடைய மருத்துவரை அணுகி கலந்து ஆலோசித்த பின்புதான் அதை செய்ய வேண்டும்.
சரி, ஒருவருக்கு ஸ்ட்ரோக் வராமல் எப்படி தடுக்கலாம் என்று சொல்லுங்கள்.
மிக கூடுதலான ஸ்ட்ரோக்கின் காரணிகள் எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளிலே தான் இருக்கின்றது. அதை நான் விரிவுபடுத்துவதாக இருந்தால், 1, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய குடும்ப வைத்தியரை அணுகி அவரிடமிருந்து உங்களது கொலஸ்ட்ரால், குளுக்கோஸ் மற்றது பிளட் பிரஷர் என்பவற்றை நீங்கள் சோதித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது நான் சொன்ன அந்த சீரற்ற இதய துடிப்பு, அது ஒரு உங்களால் இடைக்கிட நீங்கள் உங்களுடைய இதய துடிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்வதன் மூலம் கையிலே அமர்த்தி அல்லது உங்களது வைத்தியர் ஸ்டெதஸ்கோப்பை உங்களது நெஞ்சிலே பார்த்து பார்ப்பதன் மூலம் அவற்றை கண்டுகொள்ள முடியும். அவற்றையும் ஒரு அம்சமாக உங்களுடைய செக்அப் அம்சமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் இந்த சீரற்ற இதய துடிப்பை அறிந்து கொள்ளலாம். அது இருக்குமாக இருந்தால் அதன் பின்பு நீங்கள் அந்த குருதியை கரைக்கின்ற அந்த மருந்து வகைகளை நீங்கள் பாவிக்க வேண்டி வரும். இதை விட உங்களுடைய எடையை குறைவாக வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். என்னன்னு சொன்னால், கடந்த மாதம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசர்ச் பேப்பர் ஒன்று வந்திருந்தது சவுத் ஆஸ்திரேலியாவில இருந்து. அதாவது இந்த சீரற்ற இதய துடிப்பு இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் உயர் எடையை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய எடையை குறைப்பதன் மூலம் இந்த சீரற்ற இதய துடிப்பை குறைக்கலாம் என்பதை கண்டிருக்கின்றார்கள். ஆகவே எடை குறைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். மற்றது உங்களுடைய டயபெட்டிஸ் நீரிழிவு நோயை சரியான அளவுகளை வைத்திருப்பதும் மிக முக்கியமான அம்சம்.
நிறைவாக ஒரு கேள்வி டாக்டர், ஸ்ட்ரோக் வந்தவர்கள் தங்களுக்கான உதவிகளை மருத்துவமனை தாண்டி மருத்துவரை தாண்டி வேறு எங்கே பெற்றுக் கொள்ளலாம்?
நிறைய இருக்கின்றது. அதுக்கு முன்பாக அவர்களுக்கு என்ன நடக்கும் வைத்தியசாலை என்பதை மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன். வைத்தியசாலையிலே அவர்களுக்கு அந்த உடனடி சிகிச்சை செய்த பின்பு அவர்களை ரீஹாபிலிட்டேஷன் செக்ஷன் என்று சொல்ற இடத்திலே இருப்பார்கள். அதாவது புனர்வாழ்வு போர்டிலே வச்சிருப்பார்கள். அங்கிருந்து அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களை சுயமாக தங்களை பார்த்துக் கொள்ள முடியும், எவ்வளவு தூரம் செய்விக்க முடியும் என்பதை பிசியோதெரப்பி, ஆக்கியூபேஷனல் தெரப்பி என்ற பல்வேறு சிகிச்சை முறைகள் மூலமாகவும் அந்த எவ்வளவு தூரம் அவர்களிடமிருந்து அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என்று பார்த்தார்கள். அதன் பின்பு அவர்களை வீட்டுக்கு செல்ல அனுமதிப்பார்கள் மேற்பார்வையின் மூலம். அல்லது மிக கடினமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வழி இல்லாமல் சில ஏஜ் கேர் ஹோம்ஸ் அப்படியான இடங்களில் இருக்க வேண்டிய சில சந்தர்ப்பங்களும் வரும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஸ்ட்ரோக்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் சென்று தரவுகளை எடுப்பதற்கும் பலவர் வகையான உதவிகளை பெறுவதற்கும் ஸ்ட்ரோக் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி விக்டோரியாவில் இருக்கின்றது. அதே போல ஸ்ட்ரோக் அசோசியேஷன் என்று சொல்லி ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கின்றது. அவற்றின் மூலமாக பல உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு அவர்களுக்கான டாக்ஸி வவுச்சர்ஸ் அல்லது பிசியோதெரப்பி செய்யக்கூடிய இடங்கள் போன்றவற்றை இந்த அசோசியேஷன் மூலமாக அவர்கள் கண்டுபிடித்து கொள்ள முடியும்.
மிக நன்றி டாக்டர் சதீஷ் நாகராஜ், ஸ்ட்ரோக் பற்றி தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil